குடும்பம், பள்ளி, தொழில், சபை மற்றும் தேசம் ஆகிய அனைத்துமே அவற்றின் தலைமைத்துவத்தின் தரத்தின் மதிப்பையே பெரிதும் சார்ந்திருக்கும். மோசமான தலைமைத்துவத்தின் விளைவுகளால் நீங்கள் துன்பத்துக்கு உள்ளாகியிருந்தால் இந்த பாடம் உங்களுக்குத்தான். இது முறைகேடான தலைமைத்துவங்களால் தேவ ஜனங்கள் எவ்வாறு நலிவடைந்து கிடந்தார்கள் என்பதையும் தேவன் தாமே அதில் எவ்வாறு இடைப்பட்டார் என்பதையும் விவரிக்கிறது. வாழ்க்கையின் ஏதாவது ஒரு துறையில் தலைமைத்துவம் என்கிற ஸ்லாக்கியம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் உங்கள் அழைப்பை நீங்கள் எவ்விதத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த பாடம் உங்களுக்கு கற்பிக்கும். பாடம் 26, மேய்ப்பர். எசேக்கியல் 34 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் தனித்துவம் வாய்ந்த 3 தலைமைத்துவ பொறுப்புகள் இருக்கின்றன. அவை தீர்க்கதரிசி, ஆசாரியர் மற்றும் ராஜா என்பவையாகும். தீர்க்கதரிசிகள் தேவனின் வார்த்தையை ஜனங்களிடத்தில் பேசும்படியாக தேவ பிரசன்னத்தில் நின்று தேவனின் வார்த்தையை கேட்டார்கள். தீர்க்கதரிசிகள் சத்தியத்துக்குரிய காரியங்களில் தலைமை வகித்தார்கள். ஆசாரியர்களின் ஊழியமானது ஆராதனைக்குரிய காரியங்களுடன் தொடர்புடையதாயிருந்தது. அவர்கள் தேவ ஆலயத்தில் ஜபங்களையும் பலிகளையும் செலுத்தி மெய்ப்பருக்குரிய மந்தையை விசாரித்தல் மற்றும் ஆலோசனையின் ஊழியத்தின் மூலமாக ஜனங்களை தேவ பிரசன்னத்துக்குள் கொண்டு வந்தார்கள். ராஜாக்கள் மக்களை யுத்தங்களிலே வழிநடத்தி அவர்களை அவர்களது எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார்கள். அத்துடன் அவர்களுக்கு மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அனுபவிக்கும்படியாக அவர்களை சரியான வழிகளில் நடத்த வேண்டிய பொறுப்பும் இருந்தது. மொத்தத்தில் இந்த 3 ஊழியங்களுமே தலைமைத்துவத்துக்கான தேவனின் திட்டத்தை நமக்கு காண்பிக்கின்றன. தீர்க்கதரிசியானவர் மக்களை சத்தியத்திற்குள்ளாக நடத்த வேண்டும். ஆசாரியரானவர் மக்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ராஜாவானவரோ மக்களை நீதிக்குள்ளாக நடத்த வேண்டும். தீர்க்கதரிசியின் ஊழியம் வெளிப்படுத்தலை பற்றியது, ஆசாரியரின் ஊழியம் ஒப்புரவாக்குதலை பற்றியது மற்றும் ராஜாவின் ஊழியம் ஆளுகையை பற்றியது. மேய்ப்பரை பற்றிய சித்தரிப்பானது தீர்க்கதரிசி, ஆசாரியர் மற்றும் ராஜா ஆகிய 3 பொறுப்புகளையும் ஒன்றிணைத்து வேதாகம தலைமைத்துவத்தின் 3 பரிமாணங்களையும் உள்ளடக்குகிறதான ஒரே அழகிய பாடமாக கண்முன் கொண்டு வருகிறது. மெய்ப்பர் ஆடுகளுக்கு உணவளிக்கிறார். தேவஜனங்களை தேவ வசனமாகிய ஆரோக்கியமுள்ள உணவில் நிலைவரப்படுத்துகிறார். மெய்ப்பர் ஆடுகளை தேடுகிறார். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து அதை திரும்ப கொண்டு வருகிறார். மெய்ப்பர் ஆடுகளை வழிநடத்துகிறார். மந்தைக்கு பாதையையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார். ஆகவே தேவன் மெய்ப்பர்களை பற்றி பேசும்போது தமது ஜனங்களை வழிநடத்துவதுடன் தொடர்புடைய அனைத்தையும் பற்றியே அவர் பேசுகிறார். பணியாளர்கள் தங்கள் கடமைகளை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் என்பதை பற்றி ஆண்டுதோறும் ஒரு மதிப்பீடு அல்லது பரிசீலனை செய்யும் முறை ஒன்று பெரும்பாலான வேலை ஸ்தலங்களில் உள்ளது. தேவன் இஸ்ரவேலின் மெய்ப்பர்களிடம் மாபெரும் பொறுப்பை ஒப்படைத்தார். அவர்கள் அதை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் என்பதை பற்றிய மதிப்பீடு ஒன்றை அவர் எசேக்கியல் 34 தருகிறார். அது நல்லதொரு மதிப்பீட்டு அறிக்கையாக இல்லை. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ, மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும்? தேவன் தமது ஜனங்களின் தலைவர்களுக்கு விரோதமாக 3 முறையீடுகளை வைக்கிறார். அவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள். அவர்கள் சத்தியத்தை புரட்டி போட்டார்கள் மற்றும் அவர்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள். தேவ ஜனங்கள் தொடர்ச்சியான ஒரு அதிகார முறைகேட்டின் கீழே துன்பப்பட்டார்கள். பல ராஜாக்கள் தீயவர்களாக இருந்தார்கள். சிறந்த ராஜாக்கள் கூட மாபெரும் சுமைகளை மக்கள் மீது சுமத்தும் அளவுக்கு சென்றார்கள். தேவன் தமது மந்தையை பராமரிப்பதில் அவர்கள் முற்றிலுமாக தவறிவிட்டதை வன்மையாக கண்டித்தார். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக தங்களுடைய சொந்த கருத்துக்களையே கூறி வந்தவர்களையும் தேவன் கண்டித்தார். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இந்த தலைவர்கள் இன்றைய கால சூழ்நிலையில் ஜனங்கள் எதை கேட்க விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதன்பின் அந்தந்த நேரத்துக்கு பொருந்தும்படியாக தங்கள் செய்திகளை வடிவமைத்து கொண்டார்கள். எசேக்கியேலின் காலத்தில் இந்த தீர்க்கதரிசிகள் சமாதானம் இருக்காது என்று தேவன் சொன்னபோது சமாதானம் என்று சொன்னதன் மூலம் தேவ ஜனங்களை வழிதப்பி போக செய்தார்கள். தேவன் சொன்னது அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. அவர்களது ஊழியம் சத்தியத்தினால் நடத்தப்படாமல் தேவைக்கேற்ப நடத்தப்பட்டது. ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வருகிற ஊழியம் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ தேவனோடு ஜனங்களை சமாதானம் அடையும்படி உதவுவதற்கு பதிலாக ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே சமாதானப்படுத்தி கொள்வதற்கு உதவுவதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் ஜெப ஊழியத்தை நடத்தவும் இல்லை, தேவனோடு எப்படி சமாதானமாயிருப்பது என்று ஜனங்களுக்கு காண்பிக்கவும் இல்லை. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். தேவன் இஸ்ரவேலின் மெய்ப்பர்களை கண்டபோது அதிகாரம் பயங்கரமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுவதையும் அவர்கள் தங்கள் விருப்பம் போல் சத்தியத்தை புரட்டுவதையும் தேவனையே புறக்கணிப்பதையும் அவர் கண்டார். இவை அனைத்தின் விளைவாக தேவனின் மந்தை நிறைவாக போஷிக்கப்படவில்லை, ஆடுகள் முறையாக கவனிக்கப்படவில்லை, மற்றும் அவை பாதுகாக்கப்படவும் இல்லை. தேவன் தமது ஜனங்களிடையே நிலவிய சூழ்நிலையை சகிக்க முடியாததென்று கண்டார். ஆகவே அவர் அதில் இடைப்பட தீர்மானித்தார். என் ஆடுகளை நான் மேய்த்து என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நானே என் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் ராஜாவுமாக இருப்பேன். நானே அவர்களுக்கு சத்தியத்தை பிரத்யேகமாய் போதிப்பேன். நான் என் ஜனங்களிடத்தில் வந்து நானே அவர்களை பராமரிப்பேன். நானே அவர்களை தனிப்பட்ட விதத்தில் பாதுகாத்து அவர்களை நீதியுள்ள பாதைகளில் நடத்துவேன் என்றே கூறியிருக்கிறார். தேவன் அதை எவ்வாறு செய்வார்? 600 ஆண்டுகள் முன்னோக்கி என்ன நடந்தது என்று பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்துவிட்டார். தேவ ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்ததைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். அவர், நானே நல்ல மெய்ப்பன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள் என்றார். அவர்கள் ஆடுகளை சுரண்டி பிழைத்தார்கள். ஆனால் இயேசுவோ ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர்கள் ஆடுகளை கொன்றார்கள். ஆனால் இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவே வந்தார். இயேசுவே ஆடுகளை போஷிக்கிறவரும் ஆடுகளை தேடுகிறவரும் மற்றும் ஆடுகளை நடத்துகிறவருமான நல்ல மேய்ப்பர். அவர் உங்களை சத்தியத்தில் போஷிப்பார். நீங்கள் வழி தவறி செல்லும்போது அவர் உங்களை திரும்ப கொண்டு வந்து மீட்டெடுப்பார். அவர் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார். அவர் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார். அத்துடன் மரிக்கும்போது அவர் உங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சேர்ப்பார். என் ஆடுகள், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. முறைகேடான தலைவர்களின் கீழே துன்புற்றிருக்கும் மக்களிடத்தில் இயேசு விசேஷித்த மனதுருக்கம் கொண்டுள்ளார். ஏனெனில் முறைகேடான மேய்ப்பர்களின் கீழ் துன்பப்படுவது என்னவென்று அவரே அறிந்திருக்கிறார். திரள் கூட்டமான மக்கள் இயேசுவை நோக்கி ஈர்க்கப்பட்ட போது அந்நாட்களின் மதத் தலைவர்கள் தங்கள் மந்தையை இழந்து விடுகிற ஆபத்தை உணர்ந்தார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவை கைது செய்தார்கள். நல்ல மேய்ப்பர் இஸ்ரவேலின் மேய்ப்பர்களால் விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டார். காய்பாவின் முன்னிலையில் இயேசு விசாரிக்கப்பட்ட போது அவர் முகத்தில் துப்பப்பட்டார், அறையப்பட்டார் மற்றும் முள்மூடியால் சூட்டப்பட்டார். இயேசு ஏரோதுவினிடத்திற்கு அனுப்பப்பட்ட போது ராஜா அவரை பாதுகாக்க எதையுமே செய்யவில்லை. பிலாத்துவின் முன்பாக இயேசு அழைத்து வரப்பட்ட போது ஆளுநர் சத்தியத்தை குறித்து ஆர்வமே காட்டவில்லை. இயேசுவை பற்றிய அவரது முடிவு நீதியின் அடிப்படையில் அல்லாமல் மேற்கொள்ளுகிறதாயிருந்த மக்களுடைய மனநிலையின் அடிப்படையிலேயே அமைந்தது. பிலாத்து தன் கைகளை கழுவி சிலுவையில் அறையப்படும்படி இயேசுவை ஒப்புக்கொடுத்தார். உங்கள் இரட்சகர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற, சத்தியத்தை புரட்டுகிற மற்றும் தேவனை விட தங்கள் மேல் அதிக கரிசனை உள்ள மேய்ப்பர்களின் கீழே துன்பப்படுவது என்ன என்பதை அறிந்திருக்கிறார். முறைகேடான தலைமைத்துவத்தின் கீழ் நீங்கள் துன்பப்பட்டிருந்தால் நீங்கள் வந்தடையக்கூடிய ஓர் இரட்சகர் உங்களுக்கு இருக்கிறார். நல்ல மேய்ப்பராகிய இயேசு நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். காணாமல் போனது என்பதன் பொருள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை. அத்துடன் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு திரும்பி வரும் வழியும் உங்களுக்கு தெரியவில்லை என்பதாகும். நீங்கள் காணாமல் போய்விட்டதாக இன்று நீங்கள் உணர்ந்தால் உங்களை தேடி ரட்சிக்கவே இயேசு வந்தார். உங்களையே நீங்கள் அவரிடம் கொடுத்தால் அவர் உங்களை திரும்ப கொண்டு வந்து விடுவார். துரத்துண்டது என்பதன் பொருள் நீங்கள் மற்ற ஆடுகளை விட்டு வழிவிலகி அலைந்து திரிகிறீர்கள் என்பதாகும். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் தனியாக இருப்பதால் ஆபத்தான சூழலில் இருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவால் உங்களை திரும்ப கொண்டு வர முடியும். எலும்பு முறிந்தது என்பதன் பொருள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே உங்களை காயப்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது. ஒருவேளை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த அல்லது சத்தியத்தை புரட்டுகிறவராயிருந்த ஒருவரால் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். இயேசு இன்று உங்களிடம் நான் உன் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது என் காயங்கள் மிகவும் ஆழமானவை என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவால் குணப்படுத்த முடியாத எந்த காயமும் இல்லை. நசல் கொண்டது என்பதன் பொருள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கான பலன் உங்களுக்கு இல்லை. இந்த வாரத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று அறியாமல் திகைத்திருக்கிறீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு பலனை வழங்குகிறார். தேவகுமாரனால் முழுமையாக உரிமை கொள்ளப்பட்டு கையாளப்படுவது என்பது எத்தனை அற்புதமானது! நீங்கள் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லக்கூடுமானால் நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதன் பின்பு தேவன் புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். மேய்ப்பரானவன் தங்களுக்கு தேவையில்லை என்ன நினைக்கிறவர்கள் மேய்ப்பரானவர் தங்களுக்கு தேவையில்லை என நினைக்கிறவர்கள் புஷ்டியும் பலமும் உள்ளவைகள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். தேவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற அனைவருக்கும் அவரது ஆளுகையை எதிர்க்கிற அனைவருக்கும் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவனுடைய மந்தையை மேய்ப்பது என்பது தீர்க்கதரிசி, ஆசாரியர் மற்றும் ராஜா ஆகியோருடைய ஊழியங்களை உள்ளடக்கியதாகும். திருச்சபையில் தலைமைத்துவத்துக்குரிய பொறுப்புள்ளவர்கள் என்று தேவனால் நம்பிக்கையுரியவர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தங்கள் பதவிகளை முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது. தங்களது சொந்த கருத்துக்களை போதிப்பதும் தேவ ஜனங்களின் ஆவிக்குரிய தேவைகளை புறக்கணிப்பதும் அல்லது அவர்கள் மீது தேவையற்ற பாரங்களை சுமத்துவதும் தங்களுக்கு அருளப்பட்ட ஸ்லாக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும். சிறந்த தலைவர்கள் தேவனுடைய சத்தியத்தை போதித்து தேவ ஜனங்கள் மீது அக்கறை செலுத்தி தேவனுடைய மந்தையை தேவனுக்கு பிரியமான பாதைகளில் நடத்துவார்கள். ஆடுகளுக்காக தமது ஜீவனை கொடுத்த பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்கிற காரணத்தால் இந்த கடமைகளில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள்.